சைவ சித்தாந்த நூல்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் எந்த சாஸ்திர நூல்கள் அல்லது எந்த நூல்களை நாம் சைவ சித்தாந்தத்தை விளக்குகின்ற நூல்களாக கூறலாம்?
முதல்ல வந்து இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்களின் அடிப்படைகளை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லணும். அது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை சொன்னா தான் சைவ சித்தாந்தத்துக்கு உரிய நூல்கள் யாவை அப்படின்ட்டு நமக்கு தெரிய வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சுமேரிய இலக்கியத்திலிருந்து தான் ஆரம்பிப்பேன், சுமேரி தமிழ் இன இலக்கியத்திலிருந்து தான் ஆரம்பிப்பேன். அந்த வகையில் சுருப்பாக்குடைய நெறி, அப்புறம் சூழ்கியுடைய முதலீபியம், என்ஹுடு அண்ணாவுடைய சீர்பியம் போன்ற நூல்கள் சொல்லலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அந்த மெத்தடாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு, முறையியல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த முறையியல் அடிப்படையில் தான் எது சைவ சித்தாந்தம் எது அல்லை என்று நமக்கு பிரித்து காட்ட முடியும். சைவ சித்தாந்தம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு முறையியல் இருக்கு, அந்த முறையியலுக்கு வேறுபட்டது தான் வேதாந்தம். வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடு முறையியல் தான் அடங்கியிருக்கு. என்ன முறையியல் அப்படிங்கும்போது அந்த முறையில கொண்டிருக்கிறது தொல்காப்பியம். நல்ல தொல்காப்பிய அறிவு இல்லாதவர்கள் யாருமே நல்ல சைவ சித்தாந்தியாக இருக்க முடியாது. ஏன்னா தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரம் அது கொடுக்குற ஒரு முறையியல் தான் சைவ சித்தாந்தத்தின் பிற்காலத்தில் மெய்கண்ட சாஸ்திர நூல்கள் எழுவதற்கு காரணமாக இருந்தது. சரி, அது என்ன முறையியல் அப்படிங்கும்போது இதுதான் நான் வந்து என்னுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்தில் இந்த மாதிரியான அந்த முறையியலை தனித்து அதுக்கு பெயரிட்டு ரொம்ப பேர் இன்னும் பார்க்கல. நான் வந்து ஆங்கிலத்தில் அதை பற்றி சொல்லும்போது ஹெர்மனூட்டிக் சயின்ஸ் அப்படிமே, சைவ சித்தாந்தத்துடைய அடிப்படை என்னன்னா அப்படின்னு இட்ஸ் சயின்ஸ், எப்பேற்பட்ட சயின்ஸ் அப்படிங்கும்போது ஹெர்மனூட்டிக் சயின்ஸ், அதுதான் அவங்களுடைய மெத்தடாலஜி. அது இது வந்து சமயம் அல்ல, அது தத்துவ விசாரணையிலையும் பல வகையான தத்துவ விசாரணைகள் இருக்கு. ஒவ்வொருடைய தத்துவ விசாரணையும் ஒவ்வொரு மாதிரி. அதில் வந்து தமிழர்களுடைய தொல்காப்பிய காலம் தொடங்கி இருக்கின்ற ஒரு முறையியல் சயின்டிஃபிக் அப்ரோச் டு ஃபிலாசபி அப்படிங்கும்போது அது ஹெர்மனூட்டிக் சயின்ஸ். அது தமிழில் சொல்லும்போது தொல்காப்பியர் சொல்லுவார், சொல்லதிகாரத்தில் கடைசி சூத்திரத்தில் இந்த சொல் வரும், நூல் நெறி அப்படின்ட்டு. அப்போ அந்த நூல் நெறி பிழையாது பிரித்தினர் காற்றல் வகுத்தினர் காற்றல் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு முறைகளுக்கு விளக்குவார் ஒரு சூத்திரத்தில். அந்த மக்களுடைய வழக்கு மொழி அப்புறம் செய்யுள் மொழி ஆகிய இரண்டு வகையான மொழியையும் நூல் நெறி பிழையாது அலச வேண்டும், பிரித்து காட்ட வேண்டும் அப்படிம்பாரு. அப்போ வாட் அந்த நூல் நெறி அப்படின்னா என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அதை தான் ஹெர்மனூட்டிக் சயின்ஸ் அப்படிங்கிறோம். அதாவது எதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோமோ அதை ஒரு நூலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நூலாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கும்போது அதுக்கு இரண்டு உரு இருக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று வந்து புற உரு, இன்னொன்று வந்து புதை உரு, புதைந்திருக்கின்ற உருவம், அப்புறம் வெளிப்பட்டு நிற்கின்ற உருவம் புற உரு. இந்த புதை உரு தான் மூலம், அந்த புற உரு வெளிப்பட்டு நிற்கின்ற தோற்றத்தின் இருக்கின்ற மாற்றங்களை கொண்டு இயல்புகளை கொண்டு அந்த தோற்றங்களுக்கு மூலமாக இருக்கின்ற புதை உருவுக்கு செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தொல்காப்பியமே இயங்குது பாரு. அப்போ இது ஒன்றும் பெரிய சிக்கலான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் தமிழர்கள் அந்த காலத்திலேயே இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஹெர்மனூட்டிக் சயின்ஸ் இருக்கு, நூல் நெறி இருக்கு. ஏன்னா அகம் என்பது உள்ளம், அது நமக்கு தெரியாது. முகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், முகம் என்பது நம்மளால் பார்க்கக்கூடிய ஒன்று. முகத்தில் சோகம் இருந்துச்சு அப்படின்னா அது சில கோடுகள் இருக்கும், அந்த முகத்தை வச்சு அகம் அகத்தில் மகிழ்ச்சி இருக்கா சோகம் இருக்கா உற்சாகம் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு இன்டர்பிரேட்டிவ் மூவ் உத்தி, இதைத்தான் வந்து தொல்காப்பியர் வந்து உத்தி என்பார். இந்த அடிப்படையில் தான் தொல்காப்பியம் இயற்றப்பட்டது. அப்ப இந்த மாதிரியான முறையில வாழ்க்கையை உலகத்தையே ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து போனோம் அப்படின்னா, அதுதான் மீகண்டா செய்யறாரு சிவஞான போதத்துல. அந்த தி அப்ளிகேஷன் ஆஃப் தி மெத்தட் ஆஃப் ஹெர்மனூடிக் சயின்ஸ் டு தி ஹோல் வேர்ல்ட். அவர் மீகண்டார் என்ன செய்யறாரு, இந்த உலகத்தையே ஒரு நூலாக எடுத்துக்கொள்கின்றார். அந்த நூலுக்கு புற உரு இருக்கு, புதை உரு இருக்கு. அப்ப புற உரு என்ன என்ன அப்படிங்கும் போது, அவன் அவோ அது எனும் அவை மூவினமையின் அப்படின்னு. அப்புறம் புற உரு அப்படிங்கும் போது, புதை உரு அப்படிங்கும் போது, தோட்டிய திரியே அந்தம் ஆதி என்மலார் புலவர் அப்படின்ட்டு. அப்ப இது தோற்றப்பட்டது மலத்தால் உள்ளதாம் அந்த மாதிரி என்மனார் புலவர். அப்ப அந்த அந்த மாதிரி அப்படின்னு வரும்போது அது புதை உரு. அப்ப இந்த மாதிரியான முறையில புற உரு காண கிடக்கின்றது, அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் அவை என்றும் தோன்றி நின்று அழிகின்ற இந்த உலகத்தை வைத்து கொண்டு அதற்கு மூலமாக சங்காரண காரணாகிய இறைவன் இருக்கின்றான். அந்த அழிவுக்கு காரணமாக மலம் ஒன்று